2015 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத தென்றல் இதழில் ஹூஸ்டன் சந்திரமௌழி அவர்களின் புதினம் ஆத்மசாந்தியில் அத்தியாயம் 10 கிராம தேவதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பரத், வயல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி ஒரு எதிர்பாராத தேர்வு. புன்னகைத்தவாறு ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை அளித்த திருப்தியோடு அங்கு இருந்தவர்களின் முக மாற்றத்தை குறும்பாக கவனித்தார் விஸ்வநாத். சக்கரவர்த்தியும் கோபாலரத்னமும் ஒரு கணம் உறைந்து போனார்கள். வினயும் கேந்திராவும் வேறு காரணத்துக்காக ஸ்தம்பித்து போயிருந்தார்கள். மொத்தத்தில் அந்த அறையில் காலம் ஒரு கணம் உறைந்துதான் போனது. சக்கரவர்த்தி சற்றே உதாரித்து, விஸ்வா, நீங்களே சொல்றீங்க இது எதிர்பாராத தீர்வுன்னு. யார் இந்த பரத்? இதுவரை இந்த பெயரை கேள்வியே பட்டதில்லையே. இவரோடு திறமை, அனுபவம், பின்னணி இதை பத்தி கொஞ்சம் இந்த போர்டுக்கு சொல்ல முடியுமா என்று சொல்லிவிட்டு சட்டென்று, அப்கோர்ஸ் இது உங்க டீம், நான் இதில் மூக்கை நுழைக்கிறதா நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த புது என்ஜின் வெற்றியில தான் இந்த கம்பெனி, நம்ம எல்லார் எதிர்காலமும் இருக்கிறதுங்கிறதால இந்த கேள்விகள் அவசியம்னு நினைக்கிறேன் என்றார். சரியான கேள்விகள், இதை வரவேற்கிறேன் பரத். நம்ம கம்பெனிக்கு, ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்கே புதுசு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்ச போது அவன் பிறந்திருக்க கூட மாட்டான். இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் இல்லை. இந்த கம்பெனியில சேர்ந்து 48 மணி நேரம் கூட ஆகலை. சக்கரவர்த்தி இடைமறித்து ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் ஏன் இந்த முக்கியமான பொறுப்புள்ள டீம்ல இந்த பையனை செலக்ட் பண்ணினேன்? இதுதானே உங்க கேள்வி? பரத்துக்கு சாதாரணமா நாம எதிர்பார்க்கிற இன்ஜினியரிங் படிப்போ இண்டஸ்ட்ரி அனுபவமோ இல்லாம இருக்கலாம். ஆனால் ஹீ இஸ் அன்கன்வென்ஷனல். கடந்த 10 வருஷத்துல நம்ம கம்பெனி தயாரிச்ச இன்ஜின்கள் பத்தி எல்லா விஷயமும் விரல் நுனியில வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம V8 இன்ஜினை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு யார் சீக்கிரம் அதை அசம்பிள் பண்றாங்கன்னு ஒரு தேர்வு வச்சோம். நம்ம கம்பெனில நிறைய அனுபவம் இருக்கிற அசம்பிளி போர்மன் எல்லாம் விட பரத் வேகமா அசம்பிளி பண்ணினான். இந்த இண்டஸ்ட்ரியில என் இத்தனை வருஷ அனுபவத்தை வச்சு சொல்றேன், பரத் ஒரு சரியான தேர்வு. இந்த ஆபரேஷனுக்கு நான் மூளைனா, நான் எதிர்பார்க்கிறதை வேகமா செயல்படுத்திருக்கிற கைகளை நான் தேடினேன். அந்த கைகள் இந்த பையன் பரத். நிச்சயம் சரியான செலக்ஷன் தான் அங்கிள். நானும் கேந்திராவும் இதை நிச்சயம் வரவேற்கிறோம். பரத் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் இருக்கு. சரியா உற்சாகப்படுத்தினா நம்ம கம்பெனிக்கு அவன் ஒரு நல்ல அடிஷன்ல சந்தேகமே இல்லை. வாட் கேந்திரா என்று கேந்திராவையும் துணை கழைத்தான். கேந்திராவால் இன்னும் பரத் தன் அப்பாவின் பார்வையில் இவ்வளவு சீக்கிரம் பட்டு இவ்வளவு முக்கியமான பொறுப்புக்கு பாத்திரமானதை நம்ப முடியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவளுக்கு இதெல்லாம் தன் எண்ணத்திற்கேற்ப நடப்பதாகவே நினைத்துக் கொண்டாள். பரத் நிச்சயம் நல்ல சாய்ஸ் தான் என்று ஆமோதித்தாள். கோபால் ரத்னம், விஸ்வா, இதை கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. நம்ம கம்பெனில தங்கள் திறமைகளை நிரூபிச்ச எத்தனையோ தகுதியானவங்க இருக்காங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்னு தெரியும். இப்படி நேற்றுக்கு கம்பெனில சேர்ந்த எந்த தகுதியும் நிரூபிக்காத ஒருத்தரை இவ்வளவு முக்கியமான டீம்ல சேர்த்தால் அது நிச்சயம் சலசலப்பை ஏற்படுத்தும். உன்னோட உள்ளுணர்வை மட்டும் வச்சு பரத்தை இந்த டீம்ல போடுறது நல்லதா தெரியல என்றார். லெட் மீ பி கிளியர். ஏற்கனவே சொன்ன மாதிரி பரத் கிட்ட நான் என்ன தகுதிகள் எதிர்பார்த்தேனோ அது இருக்கு. எனக்கு தேவையான ஆட்கள், வசதிகள், முதலீடு இருந்தால்தான் இந்த புது இன்ஜின் நான் நினைச்ச மாதிரி வெற்றிகரமா கொண்டு வர முடியும். இதில எந்த குறுக்கீடு இருந்தாலும் என்னால நான் நினைச்ச மாதிரி செயல்பட முடியாது. இந்த செலக்ஷன் தப்பானால் அதனோட விளைவுகளுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். தீர்மானமாக அந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விஸ்வநாத். கோபால் ரத்னம் தன் முயற்சியில் தளராத விக்ரமாதித்தன் போல், பரத் புதுவரவு விசுவாசமா இருப்பானா, ரகசியங்களை காப்பாத்துவானா, நம்ம லீகல் அண்ட் HR டிபார்ட்மெண்ட் முழு பின்னணி சோதனை பண்ணி பரத்தை பத்தி கொடுத்த கிளீன் ரிப்போர்ட் இதோ இருக்கு. அவன் கிட்ட சாதிக்கிற வெறி நிச்சயம் இருக்கு. இப்படிப்பட்டவங்க கிட்ட கொடுத்த வேலையில தான் குறியா இருப்பாங்க. எப்படி நாம வேலை செய்யற கம்பெனிக்கு குறி பறிக்கலாம், நாம லாபம் பார்க்கலாம் தான் பார்க்க மாட்டாங்க. சக்கரவர்த்திக்கு அந்த கடைசி வாக்கியத்தை விஸ்வநாத் தன்னை பார்த்து தான் சொன்னது போல பட்டது. கோபால் ரத்னம் மீண்டும், விஸ்வா, உன் செலக்ஷன் சரியாகவே இருக்கட்டும். எதற்கும் ஒரு தற்காப்புக்கு ஏன் கோவிந்த 5வது மெம்பரா உன் டீம்ல சேர்த்துக்க கூடாது? அவர் திறமைசாலி. பரத் ஏதாவது சொதப்பினால் உனக்கு சரி கட்ட கோவிந்த் இருக்கிறது நல்லது என்றார். விஸ்வநாத் தன் இருக்கையை விட்டு எழுந்துவிட்டு, ஜென்டில்மேன், ஐ ஆம் டன். என் ப்ராஜெக்ட் பத்தி போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணத்தான் வந்தேன். நோ மோர் சஜஷன்ஸ் பிளீஸ். எப்படி இந்த ப்ராஜெக்ட் முன்னேறுதுன்னு 10 நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு வரும். எனக்கு டீம் மீட்டிங்க்கு நேரம் ஆகிவிட்டது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் என்று அந்த பேச்சை அத்தோடு முடித்து வைத்தார். கூட்டம் முடிந்து கேந்திரா கிளம்பிய போது பரத்திடம் இந்த நல்ல விஷயத்துக்கு உடனே டீ கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். பரத் திறமைசாலி, இந்த புதிய இன்ஜின் உருவாக்கத்தில் நிச்சயம் அப்பாவின் நம்பிக்கையை இன்னும் சம்பாதித்து கேந்திரா மோட்டார்ஸில் சீக்கிரம் பெரிய அந்தஸ்து அடைந்து விடுவான். அப்புறம் அப்புறம் அவளுக்கு கற்பனை சங்கர் பட பாட்டு போல கலர்ஃபுல்லாக விரிந்தது. சக்கரவர்த்தி கிளம்பிய போது கோபால் ரத்னம் ஜாடையாக இப்போது என்ன செய்வது என்பது போல அபிநயித்தார். பெரும் கடுப்பில் இருந்த சக்கரவர்த்தி அவர் காதோரமாக பிறர் கேட்காதவாறு, உங்க பையமாய கொஞ்சம் புத்தி வீங்க என்றவாறு வெளியேறினார். கேன்டீனில் மதிய சாப்பாட்டு நேரம் பரபரப்பு திமிலோகப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு கூடம், 4 வித உணவு தயாரிப்பாளர்கள், நல்ல தரத்தில் தயாரித்த உணவு வகைகள், செவ்வக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழித்தட்டைகளில் வாசனை துடைக்க பரிமாறப்பட்டன. தொழிலாளர்கள் உணவு டோக்கன்களை வரிசையில் நின்று வழங்கி எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் உணவை பெற்றுக்கொண்டு சீராக காலியாயிருந்த இருக்கை மேசைகளில் அமர்ந்து கொண்டார்கள். அந்த காட்சி கேந்திரா மோட்டார்ஸின் தொழிற்கூடத்தில் மோட்டார் பாகங்கள் எந்த பிசுவும் இல்லாமல் ஓர் ஒழுங்கோடு சேர்க்கப்படுவது போல இருந்தது. தொழிலாளர் மேலாளர் என்ற பாகுபாடு கேந்திரா மோட்டார்ஸ் உணவு கூடத்தில் என்றும் கிடையாது. தொழிலாளர்களுக்கு என்ன உணவோ அதே உணவுதான் மேலாளர்களுக்கும் என்பதால் மேலாளர்களும் வரிசையில் நின்று அதே உணவை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த நேர்த்தியும் கட்டுப்பாடும் விஸ்வநாத்தும் கோபால் ரத்னமும் கம்பெனி ஆரம்பித்த புதிதிலேயே ஏற்படுத்தியவை. அவற்றை கம்பெனி வளர்ந்த பின்னாலும் தளர்த்தவில்லை. தொழிலாளர்களுக்கு தங்கும் குடியிருப்பு தொழிற்சாலைக்கு அருகிலேயே ஏற்படுத்தி தொழிற்சாலை கேன்டீனில் நல்ல உணவு, அவர்கள் பிள்ளைகளுக்கு படிக்க ஊக்கத்தொகை என்பதெல்லாம் ஒரு தொலைநோக்கோடு விஸ்வநாத் ஏற்படுத்தியவை. ஆரம்பத்தில் நிதி நெருக்கடி இருந்த காலத்திலும் இவற்றுக்கு செலவு செய்ய அவர் அஞ்சியதில்லை. தொழிலாளிகள் போனால் சம்பளம் போன்றவற்றில் லாபத்திற்கேற்ப கணக்கு பார்த்து கூட்டி குறைத்து கொடுத்தாலும் தங்குமிடம், உணவு, பிள்ளைகளின் படிப்பு உதவி இவற்றில் என்றும் கை வைத்ததில்லை. இதனாலேயே தொழிலாளிகள் விசுவாசத்தோடு இருந்ததோடு இதுவரை தொழிலாளர்கள் யூனியன், போராட்டம், ஸ்ட்ரைக் என்று எதிலும் இறங்கியதில்லை. விஸ்வநாத் சில சமயம் வேடிக்கையாக கேந்திரா மோட்டார்ஸின் வெற்றிக்கு பெரிய காரணம் அந்த கேன்டீனின் வெங்காய சாம்பாரும் வெண்பொங்கலும் என்பார். ஐ எம் வாணி. மேட்சிங் ரப்பர் வளையல்களோடு நீட்டப்பட்ட மிருதுவான கைகளை லேசாக குலுக்கி, ஐ எம் பரத், நைஸ் டு மீட் யூ என்றான் பரத். நீங்க V9 என்ஜின் தயாரிக்கிற டீம்ல செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். வாணி 25-30 வயதுக்குள் இருக்கலாம், ஆனால் பார்வைக்கு சற்று வயது குறைந்தவளாகவே தென்பட்டாள். மாநிலமா கருமையா என்று சட்டென்று இனம் பிரிக்க முடியாத உடல்நிறம், பளீர் என்ற முகத்தில் அறிவு மின்னலை ஒருமுறைக்கு இருமுறை காட்டக்கூடிய பெரிய கண்கள், வெட்டிவிடப்படாத அடர்த்தியான கரும் கூந்தல் அமைதியாக கொண்டையில் அடங்கியிருந்தது. கால்ச்சலாயும் காலர் வைத்த சட்டையும் அதன் மேல் கோட்டும் அணிந்திருந்தாலும் பெண்மை மாறாமல் ஒரு சிறிய திலகமும் கைகளில் ரப்பர் வளையல்களும் அணிந்திருந்தாள். இந்தியா முதல் முயற்சியில செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பின மாதிரி வந்த ஒரே நாள்ல நம்ம பாஸோட டீம்ல செலக்ட் ஆயிட்டீங்க. கம்பெனி முழுக்க உங்களை பத்தி தான் பேச்சு என்று இயல்பாக பாராட்டினாள் வாணி. பரத்தும் தூரத்தில் இருந்த கண்களாலும் விரல்களாலும் தன்னை சுற்றி கம்பெனி பணியாளர்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசிக் கொள்வதை கவனித்தான். எத்தனை நாள் உதவாக்கலை, லக்கில்லாதவன், வேலை கண்டிப்பவன் என்று வாங்கி கட்டி கொண்டிருப்போம். திடீரென சுக்கிரரசை அடித்தாற் போல் வேலை, அதிலும் பிடித்தமான வேலை, அதற்கு மேலே இந்தியாவையே, ஏன் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போகும் ஒரு புது இன்ஜினை தயாரிக்கும் பணியில் அவன் 4 பேரில் ஒருவன். வாணியின் பாராட்டுகள் அவனுக்கு கூச்சத்தை தந்தாலும் உள்ளூர பெருமிதமும் தந்தது. இதற்கு இனி பழகி கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு, தேங்க்ஸுங்க, உள்ள ஒரே டென்ஷனா இருக்கு, பாஸ் என்ன பொறுப்பு தரப்போறாரோ அதை சரியா செய்யணுமேனு இருக்கு. கவலையே வேண்டாம், ரொம்ப அனுபவம் இருக்கிற டாக்டர் மித்ரன் நம்ப கூட இருக்காரு. அந்த தாடி வச்ச சீரியஸ் ஆசாமி தானே, கணக்கு ப்ரொஃபசர் மாதிரி இறுக்கமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. இன்னைக்கு காலையில 2 தடவை பேச பார்த்தேன், ஏதோ தப்பு பண்ண துணைக்கு கூப்பிடுற மாதிரி விறப்பா பாத்துட்டு லேபுக்கு போயிட்டாரு. அப்ப பாஸ்கிட்டே என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, அவர் ரொம்ப நல்லவர். பாஸ் கிட்ட சந்தேகம் எல்லாம் கேக்குற அளவு பரிச்சயம் இல்லை. என்னோட ஒரே ஆபத் பாந்தவன், சாரி ஆபத் பாந்தவி, நீங்க தான். நிஜமாகவே நாம ஜெயிக்கணும்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் பரிச்சயம் ஆற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, புண்ணியமா போகும். என்னடா முதல் தடவை இப்பதான் பேசுறோம், இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறானேன்னு பாக்காதீங்க. நீங்க கேட்கவே வேண்டாம், நீங்களும் நானும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒன்னா வேலை பண்ண போறோம்னு தெரிஞ்சதும் எங்க அப்பா உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்யணும்னு கொஞ்ச நேரம் முன்னாலதான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனார். உங்க அப்பாவா? அவர் எதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்? என்னை எப்படி தெரியும்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எங்க அப்பாதான் பாஸோட டிரைவரா இருக்காரு. ஓ, கதிரேச அண்ணனா? இப்ப தெரிஞ்சிருச்சு, அவரோட பொண்ணா நீங்க? சரி, பேசிக்கிட்டே சாப்பாட்டே கோட்டை விட்டுற போறோம். 2 மணிக்கு பாஸோட மீட்டிங் வேற. டோக்கன்லாம் வாங்கிட்டீங்களா? ஓ, இதோ இருக்கே. வரிசையில் போய் நின்றார்கள். வாணிக்கு பின்னால் பரத் நின்றான். பரத்துக்கு வாழ்த்துக்களை நேரில் தெரிவிக்க நினைத்து போர்டு மீட்டிங் முடிந்ததும் கேந்திரா கேன்டீனுக்குள் நுழைந்தாள். அவளுக்கு நிறைய தொழிலாளர்கள் அவள் புதிய பதவிக்காக வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் கேந்திராவால் பரத்தை உடனே நெருங்க முடியவில்லை. ஆனாலும் பரத் வாணியும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது அவள் கண்களில் பட்டது. விகல்பமாக ஏதும் இல்லாவிட்டாலும் ஏனோ கேந்திராவுக்கு ஒரு பொறாமையும், தன்னால் இப்படி சகஜமாக பரத்தோடு பேச பழக முடியவில்லையே என்ற ஏக்கமும் எழுந்தது. இதற்குள் பரத்தும் வாணியும் சாப்பாட்டு வரிசையில் நின்றுவிடவே தொழிலாளர்கள் விலகிய பிறகு கேந்திரா பரத்தை அப்போது சந்திக்கும் எண்ணத்தை கைவிட்டு மறுபடி அலுவலகம் நோக்கி நடந்தாள். பரத்தும் வாணியும் ஒரே டீமில் இனி ஒன்றாக வேலை பார்க்க போகிறார்கள். வாணிக்கு கிடைத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு நடந்தாள். உங்களுக்கும் சேர்த்து நானே டோக்கன் கொடுத்து விடுவா? பரத் வாணியிடம் கேட்டான். முன்னால் நின்ற வாணி, வேணாம், இதோ இருக்கு என்று தன் கைப்பர்சை திறந்து டோக்கனை எடுத்தாள். அப்போது அந்த பர்சன் உள்ளே இருந்த புகைப்படம் பரத்தின் கண்ணில் பட தப்பவில்லை. அதிர்ச்சியாக, வாணி, யாரு இந்த போட்டோல இருக்கிறது? உங்க அம்மாவா என்றான். பர்சை மறுபடி பிரித்து அந்த போட்டோவை நன்றாக காட்டி, இவங்களா? இவங்க எங்க அம்மாவுக்கும் மேல, எனக்கு பாட்டி மாதிரி. எல்லோரும் ஆனா ஆத்தானுதான் கூப்பிடுவாங்க. எங்க பூர்வீக கிராம தேவதைன்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு பெரிய படிப்பு படிச்சு நல்ல நிலையில இருக்க காரணம் இவங்கதான். நான் இல்ல, இவ்வளவோ பேருக்கு வழிகாட்டி இவங்க. இவங்க பேர் என்ன? இவங்க பேரு வள்ளியம்மா. ஏன் இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ஒரு கியூரியாசிட்டி தான். எனக்கு இவங்களை தெரியாது, பரத் பொய் சொன்னான். அப்போது அவன் மனதில் தன் பாட்டியை பற்றிய ரகசியம் தெரிந்து கொள்ள வாணி வழியாக ஒரு பாதை கிடைத்ததென்று நினைத்துக் கொண்டான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.